இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஆசரிப்பு கூடாரம் என்கிற காரியத்தை நாம் சிந்திப்போம். ஆசரிப்பு கூடாரத்தை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, பைபிள் ஸ்கூலில் தான் படிக்கணும், இது வந்து நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது அப்படிம்பாங்க. ஆசரிப்பு கூடாரம்னா பெரிய சப்ஜெக்டு, அதனால் நம்ம படிக்க முடியாது, அதில் எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக அறிந்திருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பிரசங்க யாராவது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? ஏதாவது சமையல பல மாதிரி கேட்டிருக்கிறீங்க. தூரத்துலேருந்து பார்த்த ஆசரிப்பு கூடாரம் பலகையில் வச்சு அடுக்கி இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் பலகை இருக்கும், மூணு பக்கம் பலகை இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் அந்த திரை தொங்கிட்டு இருக்கும். சரி, இன்றைக்கு அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் இன்றைக்கு விரிவாக சிந்திப்போம். எபிரேயர் 9:1-5 வாசிப்போம்.
எப்படினே ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தும் அதன் முந்தின பாகத்தில் சுற்று விளக்குகளும் மேஜைகளும் தேவ சமூக தாக்கங்களும் இருந்தன, அது பரிசுத்த தலம் எனப்படும். இரண்டாவது திரைக்குள்ளே மகா பரிசுத்த தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே
பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய சலித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமுகில கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்த கிருபாசனத்தை நேரிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை.
போதும், இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால அப்போஸ்தலன் பவுல் அல்லது இந்த புத்தகத்தை எழுதுனது இதுவரைக்கும் யாருங்கிறது தெரியாம இருக்குது. அதனால நாமளும் அப்படியே நம்ம நினைச்சுக்குவோம். இப்பொழுது இவைகளை குறித்து பேச நேரம் இல்லைன்னு சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கு இப்பொழுது இவைகளை குறித்து பேசுவதற்கு நேரம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்படின்னா இது சொன்னவருடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? அன்னைக்கு ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? அப்படி இல்லை, அதனுடைய பொருள் அப்படி இல்லை. வேதத்தில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு மறைமுகமான அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. அது தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களுக்கு சிந்திக்கிறவர்களுக்கு தான் தேவன் வச்சிருக்கிறார். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, இப்ப பேச நேரம் இல்லைன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, அதனால இப்ப பேச நேரம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் இருந்ததா இதை பேசுறதுக்கு முடியாதா? அப்போ அன்றைக்கு வந்து அவர்களுக்கு அந்த காரியம் வெளிப்படுத்தப்படவில்லை. சரி, இதில் நம்ம பார்க்குறோம், ஆசரிப்பு கூடாரத்தில் முதலாவது ஒரு திரைச்சீல இருக்கிறது, அப்புறம் முதல் கூடாரம் இருக்கிறது, அப்புறம் அந்த கூடாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கூடாரம் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை மொத்தம் 3 பகுதியாக பிரிக்கலாம். பிரகாரம் அப்படின்னா வெளித்தோற்றம், அந்த திரைக்கு முன்பாக இருக்கிற ஒரு இடம். அப்புறம் திரைக்கு உள்ளே வந்து முதல் கூடாரம். முதல் கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது காணப்படுகிறது குத்து விளக்கும் மேசையும் சமூக தப்பங்களும். அப்போ இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் 2ம் கூடாரம், அப்போ மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இது ஞானார்த்தமாக நாம் வந்து ஒன்று பிரிக்கலாம். ஞானார்த்தமாக 3 எளிமையான காரியமாக பிரிக்கலாம். அப்படி வராது, ஏன்னா ஆவி ஆத்மாவும் பிரிக்க முடியாது, உண்டு ரெண்டாக வராது, ஒன்றா தான் வரும். அப்போ பிரகாரம், பிரகாரம்னா வெளித்தோற்றம் தான். அப்போ 1ம் வசனம் வாசிப்போம். இப்போ
அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது.
ரைட், இதில் வந்து 9:8 வாசிப்போம்.
அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார்.
வாசிப்போம் அதுக்கடுத்தது.
அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது, அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக் கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல.
இப்போ இங்க முதலாம் கூடாரத்துல செய்யப்படுகிற காரியங்களை பத்தியும் இரண்டாம் கூடாரத்தில் செய்யப்படுகிற காரியங்களை பற்றியும் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ முதலாம் கூடாரத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் சரீரத்தினுடைய சுத்திகரிப்பின் வேலையை தான். ஆனால் இரண்டாம் கூடாரத்தில் செய்கிற காரியமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னவா இருக்கும்? இப்போ வாசித்துல மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அப்போ முதலாம் கூடாரங்கிறது வந்து சரீரத்தை குறிக்குது, இரண்டாம் கூடாரங்கிறது ஆத்மாவை குறிக்குது. அப்போ பிரகாரம்னா என்னவா இருக்கும்? பிரகாரம்னா வெளி தோற்றம், தூரத்திலேருந்து பார்க்கறது. அப்போது தேவனுடைய சமூகத்துக்கு வர்றவங்க எல்லாருமே, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர்றவங்க எல்லாருமே பிரகாரத்தில் தான் நிற்கணும். முதல் கூடாரத்துலேயும் ரெண்டாம் கூடாரத்துலேயும் யாருக்கு பிரவேசிக்கக்கூடாது. ஆனால் முதல் கூடாரத்தில் ஆசாரியன் தினந்தோறும் அங்கே உள்ளே சென்று அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி தினந்தோறும் ஊற்றிட்டுருக்கணும். ஓய்வு நாள்தோறும் அங்கே மேசையில் அந்த புளிப்பில்லாத அப்பங்களை வைக்க வேண்டும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். அப்போ பிரகாரத்துக்கு வர்றவங்க எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற வர்றவங்க எல்லாருமே பிரகாரத்தில் நிற்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, அவங்க வந்து கேட்டுட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க. ஆனால் முதலாம் கூடாரத்துக்கு வர்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்து ஆசாரியன் மட்டும் தினந்தோறும் போய் அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஓய்வு நாள் தோறும் போய் அங்கே அப்பங்களை வச்சுட்டு வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் ஆசாரியனுக்கு அங்கே வேலை இல்லாமல் போச்சு. ஏன்னா பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற அந்த இடத்துல இருக்கிற திரைச்சியிலேயே ஆண்டவர் கிழித்துட்டார். அப்போ அதனால் எல்லாருமே வந்து தேவனுடைய சமூகத்துக்கு யாருடைய உதவி இல்லாமல் தாராளமாக போகலாம். ஒரு ஆள் வந்து அந்த ஆளுக்கு அட்வொகேட்டாக வந்து நிற்கணும்னு இல்லை, பரிந்து பேசுறதுக்காக பூமியில் வந்து ஒரு மனுஷன் தேவையில்லை. அப்படின்னா எல்லாரும் தேவனுடைய சமூகத்துக்கு விண்ணப்பங்களை செய்யலாம், எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணலாம். அதுக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் ஒரு மனிதனும் தேவையில்லை. அப்போது தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் கிறிஸ்துவனுடைய வார்த்தை இருந்தால் போதும், அவர்கள் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கு பிரகாரத்தில் வந்து நிற்கிற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. இந்த பிரகாரத்தில் நிற்கிற ஜனங்களுக்குள்ளே யாராவது விருப்பப்பட்டு சரீரத்தினுடைய சுத்திகரிப்பின் முறைகளை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க வந்து முதல் கூடாரத்தில் பிரவேசிக்கலாம். அப்போ முதல் கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது முதலாவது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் லேவியராகமம் 24 அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிரிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சன்னதியில் பிரதான பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன்.
போதும். அப்போ இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழலாட்டமானவைகள் பொருளுக்கு மாற்றப்பட்டது. அப்படி மாற்றி இருக்கிற சமயத்தில் இங்கே வந்து அந்த விளக்குக்கு என்ன ஊற்றுற காரியம் தலைமுறை தோறும் செய்யப்படணும்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், நித்திய கட்டளை என்னைக்கு ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ இந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுற அந்த காரியம் எப்படி நிழலிருந்து பொருளுக்கு மாறுச்சு? இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், உலகம் முழுவதும் இருக்கிற ஜாதிகளுக்குள்ள எல்லா இடங்கள்லையும் இந்த விளக்கு வந்து இருக்குது. கோயிலையாக இருக்கட்டும், கல்யாணத்துலையாக இருக்கட்டும், கச்சேரிலையாக இருக்கட்டும், எந்த இடத்துலையாக இருக்கட்டும், உடனே குத்து விளக்கு நிற்க வச்சு மத்தியானம் 12 மணிக்கும் அதில் எண்ணெய் ஊற்றி அதை பற்ற வைப்பாங்க. எல்லா ஜாதிகளுக்குள்ளே இருக்குது. அந்த பழக்கம் எங்கிருந்து போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து போச்சு. கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற பழக்கமெல்லாம் பழகினாங்கன்னு வைங்களேன், யாருமே தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது, ஏன்னா எல்லாமே கலப்படம். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற இந்த பழக்கம் புறஜாதி எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா உடனே ஒரு கலக்க பற்ற வைக்கணும். என்ன அர்த்தம், ஏன் அது இப்படி செய்கிறாங்க? சில இடத்துல விளக்கு பற்ற வைக்கிறதுல சண்டையே வந்துடும். நான் தான் நல்ல ஆள், என்னை விட்டு போட்டு எப்படி இன்னொரு ஆளை விளக்கு போட விடலாம் அப்படின்னு சண்டை போட்டுக்குவாங்க. அப்போ இதில் என்ன இருக்குது, இல்லை என்ன, மத்தியானம் 12 மணிக்கு வந்து பற்ற வைக்கக்கூடாது. இங்கே வசனத்தில் சொல்லியிருக்குது சாயங்காலம் தொட்டு காலையில் வரைக்கும். ஆமாம், இருளில் தான் அந்த விளக்கு எரியணும். ஆனால் இன்றைக்கி பகலில் விளக்கு பற்ற வைக்கிறதுலையே பயங்கரமான சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு, எப்படி விளக்குகளை எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கலாம், என்ன பொருள், யாருக்கு அது தெரியுமா, தெரிஞ்சவங்க சொல்லலாம். தப்பு உணர்னேன், கரெக்டு. தப்புன்னு சொன்னாவே இருள், அங்கே தவறு செய்கிற சமயத்தில் அறியாமைங்கிற இது காரியம் வரும் பொழுது நம்முடைய விளக்கு அமைஞ்சிட்டே போகுது. அப்போ அந்த சமயத்தில் எண்ணெய்ங்கிறது வந்து தேவனுடைய வார்த்தையில் நம்மளை எச்சரிப்பாக அல்லது ஆலோசனையாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 17:14 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 17:14,
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார், அவரோடு கூட இருக்கிறவர்கள் அடைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான்.
அப்போது அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உண்மையுள்ளவர்கள். இதை வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த வரிசையில் பிரிக்கலாம். பிரகாரத்தில் நிற்கிறவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவங்க, இல்லைன்னா வருவாங்களா யாராவது ஆண்டவர் சமூகத்துக்கு, வரமாட்டாங்க. அப்போது முதலாம் கூடாரத்தில் பிரவேசிக்கிறவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கைக்காக தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உண்மையுள்ளவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ சரீர சுத்திகரிப்புக்காக ஏற்றுக்கொள்ளுகிறது ஒரு டைப்பான ஆளுக, இருதயத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவங்க இனியும் கூட ரொம்ப சுத்தமானவங்க. அப்படியாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் வரிசையில் தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருந்துட்டுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா பாட்டு மேலே நல்லா கேட்குதா, நம்ம பாட்டுக்கு அப்படியே சத்தமெல்லாம் போய் நின்று கேட்டுட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்துடணும். அங்கே எப்படி போனோமோ அதே மாதிரி நாம் பிரச்சனை இல்லாமல் வந்துடணும். அங்கே கேட்ட வசனமெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கே கேட்குற வசனமெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடு, ஏன்னா கல்யாணம் காது குத்துக்கு அண்ணா தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கிறான். ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி சங்கு ஊதுவாங்க, அதில் கேட்டுட்டு இருந்தேன்னு வையே நம்ம சபை மாதிரி வராது. அதனால் எப்படி போனோமோ சும்மா 10:11 போய் பிரகாரத்தில் நின்றுட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்துடணும். அப்படித்தான் இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவங்களுக்கு உண்டான ஒரு பழக்கமாக இருக்குது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா இதில் யாராவது ஒரு ஆள் விருப்பப்பட்டு அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையிலே அறியாமை அல்லது தவறுகள் நடக்கிற சமயத்தில் தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய விளக்கை எரிய வைக்கிறவர்கள். பிரசங்கி 9:8 பிரசங்கி 9:8
ஆசரிப்பு
கூடாரத்தில் விளக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கிற மாதிரி நம்முடைய தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கணும். அப்போ விளக்குன்னு சொல்லும்போது மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறது. அப்போ வெளிச்சம் சொல்லும்போது என்னென்ன என்ன வருன்னு கேட்டிங்கன்னா இந்த வெளிச்சத்தில் மத்தேயு 5:14 வரை வாசிப்போம்.
நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலாக மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது.
போது அப்போ இங்க வெளிச்சம் பிரகாசிக்குதுன்னு சொன்னா நம்முடைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு பிரகாசமா இருக்குது. ஆனா நம்முடைய நற்கிரியல் பிரகாசமா இல்லாம இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம விளக்கு எரியல, எண்ணெய் இல்லாம அப்படியே இது குறைஞ்சு வெளிச்சமா வந்துகிட்டே இருக்குது. ஏசாயா 42:3, ஏசாயா 42:3, போதும். மங்கி எறிகிற திரியை அணைக்காமல், அப்படின்னா நம்மளுக்குள்ள நற்கிரியல் குறைஞ்சு போகும்போது நம்முடைய விளக்கு மங்களா எரியுது. இதே மங்களா எரியுத, இது எதுக்குமே ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த விளக்கை அமைச்சு போடலை. என்னைக்கு என்ன அதுக்கு ஊத்தப்படுதோ அன்னைக்கு என்னையா அது அந்த விளக்கு எடுத்துக்குதோ அப்போ வந்து அது எரிஞ்சு பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த விளக்கையும் அமைக்காம அதுக்கும் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா இருக்கார். அப்ப நம்மளுக்குள்ள வந்து விளக்கு என்ன தினந்தோறும் ஊத்துற மாதிரி நம்ம தவறுகள் செய்கிற போது தினந்தோறும் தேவனுடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெரியாது, ஆனா ஆண்டவர் அமைக்க மாட்டார் அந்த விளக்க. அதே அணைஞ்சிடும், அதுக்கு அதனுடைய பொறுப்பு. அது என்னைக்கு எண்ணெயை அதுக்கு ஊத்துறாங்களோ அல்லது என்ன எப்போ அந்த விளக்கத்தை எண்ணெய் எடுத்துக்குதோ அன்னைக்கு அது பிரகாசமா எரியும். சங்கீதம் 141:5, போதும். நம்ம தவறு செய்யும் போது யாராவது நல்ல காரியம் சொல்லும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்றோமா? அப்படி ஏற்றுக்கொண்டா நம்ம விளக்கு எரியும், இல்லாட்டின்னு அந்த விளக்கு அணைஞ்சுப்போம். இப்படியாக தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை. ஒவ்வொரு நாளும் மனுஷன் பல தவறுகளை செஞ்சுதான் நல்ல காரியங்களே படிச்சுக்கிறான். குழந்தைங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தடவை கீழே விழுந்து விழுந்து தான் எந்திரிச்சு அது நல்லா நடக்கிறதுக்கு பழகுது. அதே மாதிரி மனுஷனும் அதே மாதிரி தான், பல தவறுகளை பண்ணி திருந்தி திருந்தி வர்றவன் தான் நல்ல மனுஷனாக வர்றான். திருந்தாமல் வர்றவன் எப்படி போகிறான்னா, அவன் கெட்ட மனுஷனாகி அவன் திருந்தாமல் போகிறதுக்கு எங்கே அவங்களுக்கு உண்டான இடம் எங்கே இருக்குதோ அந்த இடத்த தேடி அவங்க போயிடுறாங்க. அப்படியாக நம்ம தவறு செய்யும் பொழுது நம்மளை யாராவது திருத்த முயற்சி எடுக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு நம்ம திருத்தினா நம்முடைய விளக்கு எரியும், இல்லாட்டி நான் நம்ம விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மங்களாயிட்டே வரும். நீதிமொழிகள் 1:23 23-29 வாசிப்போம்.
என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போர் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போர் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள்,
தவறுகளை திருத்துகிற மனுஷனுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுக்கிறார். பரிசுத்தாவி ஒருத்தனுக்கு கிடைக்கலையா, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் செஞ்ச தவறை உணர்ந்து அதை திருத்திக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறான். இப்ப தாவீது வந்து ஆண்டவர் சமத்துக்கு முன்பாக பாவம் செய்தான். அவன் பாவம் செய்த உடனே தன்னுடைய தவறை திருத்தினா, திருத்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு திரும்பவும் தேவன் பரிசுத்தாவியை கட்டளையிட்டார். அப்போ தேவனுடைய ஆலோசனைக்கு அல்லது தேவன் கண்டிக்கும் போது, தேவன் நம்ம தவறு செய்யும் போது அது வசனத்திலிருந்து உணர்த்தப்படும் பொழுது அல்லது மற்றவர்களால் அது உணர்த்தப்படும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். நாம் அதை அலட்சியப்படுத்தினால் நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தாவி நம்மளை விட்டு போய்விடும். அப்போ தன் தவறுகளை திருத்துகிற மனுஷனுக்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். சங்கீதம் 51:9-11 வரை வாசிப்போம். சங்கீதம் 51. போதும். அப்ப தன் தவறுகளை திருத்தாமல் இருந்தால் அவங்கிட்ட இருக்கிற பரிசு தேவைய ஆண்டவர் எடுத்துக்குவாருட்டு தாவீதுக்கு இங்க தெரிஞ்சிருக்கு. அப்ப தேவ மனுஷனாகிய தாவீது இங்க சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் தவறுகளை திருத்துகிற சமயத்திலே அதை திருத்தாமல் பிடிவாதமாக அந்த காரியத்தில் நிலை நிற்கும் போது முதலாவது அவங்ககிட்ட ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் விளக்கு அமைக்கிறது தான் முதல் வேலை. அவ்வளோதான், விளக்கை கொஞ்சம் அமைச்சிச்சுன்னா பரிசுத்தாவி எடுத்தாவே போதும். அப்புறம் வந்து விளக்கு புகை வந்து எப்படி விடுதோ அந்த மாதிரி வெளிச்சத்துக்கு பதிலாக என்னாகுன்னா புகை வந்து கக்கறதுக்கு ஆரம்பிக்கும். புகை வந்து கக்குச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு நல்ல விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது, திடீர்னு அமைஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த விளக்கு திரி விளக்கு வச்சவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். புகை பார்த்தீங்கன்னா சர மாதிரியே வரும், முதல்ல வந்து நம்ம கண்ணை தான் குத்தும். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய தவறுகளை திருத்தாத மனுஷனுடைய விளக்கு முதலாவது அணைஞ்சு போயிடும். தேவன் அவன்கிட்ட கொடுத்த பரிசுத்தாவியை தேவன் எடுத்து விடுவார். சங்கீதம் 58:3-5 வரை வாசிப்போம்.
துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் வேதனைக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்தில் கோப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடிக்கு தன் காதை அடக்கி அடைக்கிற செவிட்டு விரிகளை போல இருக்கிறார்கள்.
அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, துன்மார்க்கர்னா புதரை போல் இருக்கிறவர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே இருக்காது. துன்மார்க்கர் புதரை போல் இருக்கிறார்கள். இது வந்து துன்மார்க்கர்னா உலகத்தில் இருக்கிற பாவிகளை சொல்லலை. ஆமாம், வேதத்தை அறிந்து அந்த உண்மையான தேவனுடைய வார்த்தையை பேசாமல் அல்லது நடக்காமல் வெளியில் பாசாங்க மாயமாளம் பண்ணுறவங்க அதுதான் புதர்னு சொல்கிறது. ஆனால் ரொம்ப ஞானமாக பேசுவாங்க, ஆனால் உள்ள சரக்கு இருக்காது. இவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வினோதமாக பிரசங்கம் பண்ணாலும் சரி, எப்படி நல்லா தாளாட்டி சீராட்டி உபதேசம் சொன்னாலும் சரி, அது காதை நல்லா மூடிக்கும். ஏன்னா பதறது, அது உள்ள சரக்கு இல்லை. அதனால் இந்த முதல் துன்மார்க்கர்கள் செய்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காதை கப்புன்னு மூடிக்குவாங்க. என்னமோ கத்திட்டு போய் எனக்குன்னு அதை பற்றி. அப்போ தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய வாழ்க்கையில் அவன் செவிட்டு விரியனாக தான் இருப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தையில் செவிட்டு விரியனாக இருக்கும் பொழுது இவன் எல்லா இடங்களையும் செவிடனாக தான் இருப்பான், ஆனால் காது நல்லா கேட்கும். பூமிக்குரிய காரியத்தில், சாப்பாட்டு காரியத்தில், சொத்து சேர்க்குற காரியத்தில், இந்த மாதிரி காரியத்தில் நல்லா கேட்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் காது வந்து கேட்காது. அப்போ தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு காது வந்து தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிற காரியம் அவங்களுக்கு இருக்காது. மத்தேயு 7:20-23 வரை வாசிப்போம்.
ஆதலால் அவர்களுடைய கண்ணிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
இல்லை, மார்க்கு 7:20 மார்க்கு 7:20-23 வரை.
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும்.
ஆ, போதும். இங்கே முதல்ல சொன்ன ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசில் தீட்டுப்படுத்துறது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. ஐயோ, இந்த மாதிரி இருதயத்திலேருந்து பொல்லாத சிந்தனை வரும், அசுத்தம் வரும், இச்சை வரும், அதுதான் மனசில் தீட்டுப்படுத்துட்டு. ஆனால் இந்த பாவம் எல்லாமே இல்லாதவங்கிட்ட கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க.
உள்ளத்திலிருந்து
இல்ல கடைசியா ஒரு மதிகேடும் பெருமை வந்துச்சுன்னா உடனே மதிகேடு வந்துடும். இதெல்லாம் அண்ணன் தம்பியா ஒன்னும் லைனா வந்துட்டு இருக்கிறவங்க. பெருமை வந்துருச்சுன்னா எனக்கெல்லாம் தெரியும், அவ்வளவுதான். எனக்கு யாரும் பிரசங்கம் பண்ணணும் அவசியம் இல்லை,
தேவையில்லை.
எல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன், நானும் படிச்சு தெரிஞ்சுக்குவேன். பெருமை வந்துருச்சுன்னா அப்புறம் மதிகேடு, மதிகேடுனா ஃபூலிஷ்னஸ். எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் பிரசங்கம் பண்ண வேண்டாம். அப்போ மதிகேடு, ஒருத்தனுக்கு மதிகீனம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிற ஆலோசனையை கேட்க மனதில்லாமல் இருந்தால் அந்த மதியீனங்கிறது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து அழைக்கப்பட்டவனாக வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசையில் வந்து தேவனுடைய அப்பத்தை சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுக்கிறானோ அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறானோ அன்னைக்கு தான் பிரச்சனை வருது. அப்போ மதியீனம்ங்கிறது வந்து அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும். யாக்கோப்பு 5:14-16 வரை வாசிப்போம். யாக்கோப்பு 5:14-16 வரை.
உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு அது மன்னிக்கப்படும். நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெருமுள்ளதாக இருக்கிறது.
இப்போ ஒருத்தன் வியாதியா படுத்துட்டான், அவனுக்கு என்ன பண்ணுறது? இன்னைக்கு எல்லாம் ஜபம் பண்ணுறதுக்கு போவாங்க, மூப்பர்களாக போவாங்க. ஆமாம் சொல்லுவாங்க. ஆனால் போகும்போது என்ன வாங்கிட்டு போவாங்க?
என்ன
ஒரு பெரிய பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆமாம் என்ன வாங்கிட்டு போய் கொஞ்சம் குடிக்க வச்சு கொஞ்சம் ஜபம் பண்ணி வீட்லேயும் வச்சுக்கன்னு சொல்லி அவன் தலையிலேருந்து மேலே வரைக்கும் ஊற்றி விட்டு. ஆமாம் இப்படின்னா எப்படி அவனுக்கு வந்து சுகமாகும்? இல்லை இல்லை, இங்கே எண்ணெய் ஊற்றி ஜபம் பண்ண சொல்லியிருக்குது. இன்னும் எண்ணெய்னு சொன்னாவே இன்னைக்கு ரொம்ப
உணர்த்தும்படியான வார்த்தைகளை
சொல்லணும். கரெக்ட், இந்த வசனத்திலேயே இருக்குது. ஆனால் இதை வாசிக்காம உடனே ஜபம் பண்ண போனோமோ அவனை தேங்காய் அந்த பாட்டில் வாங்கிட்டு வாங்க. இப்போ நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கிட்டு. அப்படின்னா ஒரு வீட்டில் சுகம் இல்லைனா என்ன பிரச்சனை? யாருக்கு சண்டை, யாருக்கு பிரச்சனை, ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுனாங்க அப்படிங்கிறத கேட்டு விசாரித்து தப்பு யாருக்கிட்டங்கிறத கேட்டு அவங்களுடைய தவறை அவங்களுக்கு வசனத்தின் மூலம் உணர்த்தப்பட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே வந்து சுகம் அடையுது. அப்போ இந்த காரியத்தை செய்யாமல் தேங்காய் எண்ணெய் கொண்டு போய் மேலே ஊற்றி ஜெபம் பண்ணிட்டா சுகம் ஆயிருமா? ஆகவே விழுந்துடும். அரை மணி நேரம் தேங்காய் எண்ணெய் வச்சு இப்படியே உட்காந்துட்டு தான் என்னாகும், அவனுக்கு தலைவலி திருப்பி அதிகமாயிரும். ஆ அப்படி நினச்சிக்கிறது. அப்படி இன்றைக்கு எல்லா பக்கமும் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் வியாபாரம் நிறைய நடக்குது. போஸ்ட்லாம் அனுப்பி இன்னைக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. ஆமாம் ஜப்பான்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே வந்து தங்கள் செய்த தவறை உணராமல் அல்லது தங்கள் செய்த தவறை உணர்ந்து பாவ அறிக்கை செய்தால் அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். அவன் தவறை திருத்த மனசு இல்லாமல் இருந்தால் அவன் வியாதி அவங்ககிட்ட அப்படியே தான் நிலைநிற்கும். நீதிமொழிகள் 15:5 நீதிமொழிகள் 15:5 ஆ மூணன் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலோசனை கொடுத்தா அவன் அலட்சியம் பண்ணிடுவான். தலைக்கு எண்ணெய் எழுத்தின்படியாகவே தலைக்கு எண்ணெய் போடாத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் ஸ்டைலு. ஆமாம் ஆவிக்குரிய நிலைமையில் என்னன்னு சொன்னால் இதெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது, நான் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே ஒரு மிரட்டி மிரட்டிட்டு உடனே ஓடிடுவாங்க. அப்போ இங்கே வந்து கடிந்து கொள்ளுதலை கேட்டு நடக்கிறவன் வந்து கனமடைவான், மூடன் வந்து கடிந்து கொள்ளதில் அலட்சியம் பண்ணிடுவான். எப்ரேயர் 3:13 எப்ரேயர் 3:13 தினந்தோறும் ஆசிரியப்பு கூடாரத்தில் விளக்கில் எண்ணெய் ஊத்துற மாதிரி தினந்தோறும் புத்தி சொல்லணும், சாகர வரைக்கும் அந்த புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமா, என்ன பண்றது, விளக்கு எரிய மாட்டேங்குத, விளக்கு புகையா கக்குத, என்ன பண்றது. ஆமாம், வெளிச்சம் பிரகாசிக்கும் போது தெரியுமில்ல, வெளிச்சம் பிரகாசிக்கலைன்னா அங்கே விளக்கில் புகை கக்குதுன்னு அர்த்தம், வாயில் புகையாக கக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே விளக்கு தெரியுதா, கண் எரியும், விளக்கு எரியலைன்னா போதும், அவன் முகம் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி ரொம்ப அந்த புகை பட்டு முதல்ல அவங்க முகமே கருகி போயிடும், அப்புறம் அடுத்தவனுடைய முகமும் கருகும். ஏன்னா புகை கண்ணை குத்துச்சுன்னா நம்ம கண்ணை திறக்க முடியாது. விளக்கு எரியாதவங்களுடைய முகத்தை பார்த்தேன்னீங்களே பேய் அந்த மாதிரி இருக்கும், சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். கருப்பாக கருப்பாக இருந்தாலும் விளக்கு சந்தோஷமாக இருக்கும். மறந்து விளக்கு எரியலைன்னாவே போது முடிஞ்சு போச்சு, விளக்கு எரியலைன்னாவே போச்சு, முகத்தில் பிரகாசம் இல்லைன்னாவே அங்கே விளக்கு அமைஞ்சு போச்சு, பேய் அறிஞ்ச மாதிரி தான் சந்தோஷம் இல்லாமல் ஒரு மாதிரி எண்ணத்தவே இழந்த மாதிரி ரொம்ப துக்கமாக தெரிகிற மாதிரி தெரியும். அப்போ வந்து தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிறோடைய முகம் வந்து பிரகாசிக்கும், ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாருடைய முகம் வந்து ரொம்ப சோகமாக இருக்கும். நீதிமொழிகள் 29:15 நீதிமொழிகள் 29:15 ஞானம் கொண்டு வர்றதுக்கு முதல்ல வாயில் சொல்லி சொல்லி பார்க்கறது, அப்படி இல்லைன்னா பரம்பு தான், அப்படி வந்து ஞானம் தானாக வரும். ஆனால் நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள நாம் அப்படியே விட்டுட்டேன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தன் தாய்க்கு வெக்கத்தை விட்டு போடுவான். தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை வந்து போய் 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 எங்கேன்னு சொல்லி தெரியாமல் எங்கேயோ போய் நிற்பான். கடைசியில் யார் பையன் யார் பொண்ணுன்னு கேட்பாங்க, இன்னார் பையன் சொல்லும்போது அப்போ தான் தெரியும் யார் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு. அதனால் பிள்ளைகளை வந்து வளர்க்குற சமயத்தில் முதலாவது வார்த்தையில் கண்டிக்கணும், வார்த்தையில் அடங்கலையா பெரம்பலை கண்டிக்கணும். இந்தியாவில் வந்து வீட்டில் வந்து பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லை, ஸ்கூலில் தான் அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அதனால் வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து கீழ்படியிலைன்னா கண்டிப்பாக நாம் அடித்து அவங்கள திருத்தலாம். நீதிமொழிகள் 12:1 தாங்கள் செய்கிற தவறை திருத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த காரியம் எனக்கு ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது, இன்றைக்கி இது எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸுன்னு கூட சொல்லுவாங்க அநேகம் பேர். ஆனால் நிறைய பேர் சார் எப்பா பார் இதே பாட்டாக பாடிட்டுருக்காங்களே, இந்த அப்பாவுக்கு வேறு வேலை இல்லை, இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, எப்பா பார் அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிடப்பாங்க. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மிருக குணம் உள்ளவர்கள். நீதிமொழிகள் 27:22 எப்படி குரணை அரிசி அது கூட போட்டு வந்து உரல போட்டு குத்து குத்துன்னு குத்துனாலும் அவன் மூடத்தனம் போகாது, ஏன்னா அதுக்கே வந்து உருவான ஆளு, அது ரத்தத்தோட ரத்தமா கலந்துருக்குது. அதனால தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதை திருப்புறதுனா கஷ்டம். இந்த துன்மார்க்கர்கள் அல்லது மூடர் மதியினர் இவங்கெல்லாம் வந்து ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே இருட்டில் தான் தடவி தடவி நடக்கணும், அங்கே வந்து விளக்கு எரிய வைக்க முடியல அவங்களால. அப்போ விளக்கு எரிஞ்சாதான் அங்கே என்ன இருக்குது, அப்பவும் இருக்குதா என்ன ஏதுன்னு சாப்பிட்றதுக்கு தெரியும். இப்போ விளக்கே எரியலைன்னு எப்படி இருக்கும்? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தடவி தான் தெரிஞ்சிட்ருக்கணும். அதனால் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்ம வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொன்னால் முதலாவது நம்முடைய விளக்கு எரியணும், நம்ம மற்றவர்களுக்கு நற்கரியல் செய்யணும், பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ விளக்கு எரியாமல் இருந்தால் நம்ம பிரகாரத்தில் போய் நிற்கிறது நல்லது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் விசேஷமானவன் சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீதிமொழிகள் 22:15. மதியனம், இப்போ பாரு, இங்கே பாரு, எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்கன்னு பாரு. பிளிப்பு, இப்போ அந்த வசனம் எடுத்து வாசி, உனக்கு தான் அது வாசி தெரியாதா வசனம் உனக்கு? யார் விவேகா, நீ வாசி, நீ என்ன பின்னால் திரும்பி பார்த்துட்டு இருக்கிற, வாசி பார்ப்போம். தெரியாதா? அப்படின்னா குறும்பு பண்ணுறவங்களுக்கு அடிச்சு சொல்லியிருக்குது பைபிள். நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்குதாமா? மதியில் ஒட்டி இருக்குதாமா? அதை வந்து என்ன பண்ணும், பெரம்பு வச்சு அடித்தாதான் போகுமாமா. அதனால் அமைதியாக இருந்து வசனத்தை கேட்கணும். கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் அடுத்த வாரம் குச்சி தான் கொண்டு வரப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னா, ரொம்ப வயசானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வாழ்க்கையை திருத்தணும்னு பார்த்தோன்னீங்களே, அது திருந்தாது. சின்ன வயசுலேருந்து திருத்தினாதான் அந்த விளக்கு அமைய போகிற விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசமாக இருக்கும். அப்போ தன்னுடைய தவறுகளை திருத்தி வளர்றவன் தான் நீதிமானாக வளர முடியும், கொஞ்சம் சமாஜத்தில் நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக வளர முடியும். தன்னுடைய தவறுகளை திருத்தாமல் அப்படியே விட்டுட்டே போனான்னு வைங்களேன், எங்கேயும் அடங்காமல் அது வந்து ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அது போய் வனாந்தரத்தில் போய் நிற்கும். வீட்டுக்கு அடங்காது, ஊருக்கு அடங்காது. அப்புறம் அடக்கிறதுக்கு இந்த மாதிரி காலையில் விசேஷமான ஆட்கள் இருக்காங்க, அவங்க வந்து அடைப்பாங்க. அதனால் முதல்ல வீட்டுக்கு அடங்கணும், அப்புறம் சபைக்கு அடங்கணும். அடங்கலையா அந்த மாதிரி காலையில் அடக்கிறதுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க. ஆமாம், போலீஸ்காரங்கள தான் இருக்காங்க. அதனால் பிள்ளைகள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு சின்ன வயசுலேயே செய்கிற தவறை திருத்தி வளர்ந்தா பெருசாக வரும்போது நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆ, படுறா. ஆ, சரி, பரவாயில்ல. நீதிமொழிகள் 15:31-33 வரை வாசிப்போம்.
புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான்.
மேன்மைக்கு முன்னானது. ஆ, அப்போ கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனுக்கு தான் ஞானமே வரும். இப்போ சாலமோன் ஞானிக்கு ஆண்டவர் நிறைய ஞானத்தை கொடுத்தாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் ஞானத்தை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தில் வந்து ஒரு எப்படி இந்த யோனா வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கும்போது ராமனுக்கு செடியை உண்டாக்கி அதில் ஒரு பூச்சியை விட்டாரோ அந்த மாதிரி சாலமோனுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்து அதில் ஒரு பூச்சியை விட்டுட்டார். அவன் ஞானம் அவனுக்கு பைத்தியமாக போச்சு கடைசியாக. அப்போ கடிந்து கொள்ளுதலை கேட்டு நடந்திருந்தானா, சாலமோன போல ஞானம் இந்த உலகத்தில் யாருக்குமே இருந்திருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது சொல்கிறாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்போ சாலமோனுடைய ஞானத்தினுடைய அளவு என்னங்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் எந்த அளவு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அந்த புஷ்பத்துக்கு தேவன் எந்த அளவுக்கு அந்த கலரையும் அந்த இலையையும் அது ஒரு அமைப்பையும் கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கும் கூட சாலமோனுடைய ஞானம் இல்லை. ஆனால் சாலமோன் அந்த மாதிரி அதுக்கு உடுத்தியிருந்த வஸ்திரத்தை போல் சாலமோன் கூட உடுத்தியிருக்கல. அப்போ காட்டு புஷ்பத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நாட்டு புஷ்பங்கள் பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்குது. அப்போ சாலமோனுடைய ஞானம் ஒரு காட்டு புஷ்பத்துக்கு சமமாக கூட வரல. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பரலோகத்தின் ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ கடிந்து கொள்ளுதல சாலமோன் ஞானி ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால இன்றைக்கு சாலமோனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய புஸ்தகத்தை படித்தேன்னு வைங்களேன், நிறைய நல்ல நல்ல காரியம் சொல்லுவான், கடைசியில் இடையில மாயை மாயை மாயைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். காரணம், கடிந்து கொள்ளுதலை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமொழிகள் 13:8 புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தர்த்தரம் சேர்ந்து வந்துடும், ஆவிக்குரிய தர்த்தரம் வந்துடும், பண கஷ்டம் வரும், எந்த காரியமும் தெரியாது. இப்போ இன்னைக்கு வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறாங்களே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானமாக வேலை செய்கிறதுனால தான். தங்களை தவறை திருத்தி ஒரு டைம் தவறு வரும்போது அடுத்த டைம் வராமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த டைம் வராமல் இருந்தால் தான் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். திரும்ப வந்துடும் அதே தப்பு செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான், சம்பளம் கம்மியாயிடும். அப்போ வந்து புத்திமதியை ஏற்றுக்கொள்கிறதுனால நம்மளுக்கு வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்குது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, அப்புறம் கனமும் மகிமையும் கிடைக்குது. பரவாயில்ல, அன்னைக்கு தான் அப்படி இருந்தார், இன்னைக்கு நல்லாயிட்டார், பரவாயில்ல. சின்ன வயசில் எல்லாத்துக்கும் இருக்கிற தப்பு தான் அவருக்கு இருந்தது, இப்போ நல்ல ஆளாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க. ஆனால் ரொம்ப தவறுதல தவறை திருத்தாமல் அப்படியே போய் போய் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நம்ம ஒரு தவறு பண்ணும்போது, இந்த வயசுக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதனால் தவறுகள் வந்து நம்ம எப்போ மற்றவர்களால் உணர்த்தப்படுகிறதோ, என்றைக்கு நம்மளுக்கு தவறுன்னு சொல்லி வேத வசனத்தில் உணர்த்தப்படுகிறதோ அப்போ நம்ம திருத்திட்டோம்னா நம்மளுக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்கும், கனமும் கிடைக்கும். நீதிமொழிகள் 10:17
புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான்,
புத்திமதியில் நாம் ஏற்றுக்கொண்டா போதும், நாம் எங்கே இருக்கிறோம், நித்திய ஜீவ வழியில் நம்ம இருக்கிறோம், பரலோகத்துக்கு போகிற வழியில் நாம் இருக்கிறோம். புத்திமதியில் ஏற்றுக்கொள்ளையா நாம் எந்த வழியில் இருக்கிறோம், நேராக பாதாளத்துக்கு போகிற வழியில் இருக்கிறோம். ஆமாம், மோசம் போகிறது நேராக பாதாளத்துக்கு போகிற வழி, ஒன்று பரலோகத்துக்கு போகிற வழி, ஒன்று பாதாளத்துக்கு போகிற வழி. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டா நாம் பரலோகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் போயிட்டே இருக்கிறோம், 5 போயிருக்கோம், 10 போயிருக்கோம், 15 போயிருக்கோம். கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளையா நேராக பாதாளத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கிறோம், எப்போ வந்து நம்மளுக்கு தண்டனை வரும்னு சொல்லி தெரியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளை திருத்துக்கிற சமயத்தில் பரலோகத்துக்கு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் 13:24 இப்போ பிள்ளைகளை நாம் அன்பாக இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு அடி ஒழுகணும். இப்போ சரண் விவேகா மாதிரி வீட்டில் போனால் முதுகு பழுத்துடணும். ஆமாம், யூதா எம்பி மாதிரி முதுகு பழுக்கணும், அப்போ தான் அன்பாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், யாரும் கேள்வி கேட்காம அப்படியே நம்ம விட்டுருக்குறோமா, நம்ம வந்து அவங்கள தேசிக்கல, எக்கடுக்கிட்டு போ சனியன் தொலைஞ்சு போ, கோயில் மாடு மாதிரி எங்கேயோ கட்டு ஊரில் எங்கேயோ போய் அடி வாங்கு அப்படின்னு சொல்லி விட்டது தான், நம்ம அடிக்காதனால ஊரில் இருக்கிறவனெல்லாம் போட்டு அடிப்போம். ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க, நம்ம பிள்ளையை நம்ம அடித்து வளர்த்தோம்னா ஊரில் இருக்கிறவனெல்லாம் அடிக்க மாட்டோம். அதனால் நம்ம பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பாய்க்கிறான். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்களா பாய்க்கிறீங்களா, நேசிக்கிறீங்களா அப்படின்னா பிறம்பு அவன் வீட்டில் இருக்கணும். நேசிக்கலையா காசை கொடுத்து நீ எங்கே போகணும், வா அவனை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு என்ன வேணும் எல்லாம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி விட்டாச்சுன்னா அப்படியே சும்மா ஜாலியாக போய் 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 பீச்சில் விளையாண்டு தண்ணிக்கில் உழுந்து சாக வேண்டியது. நீதிமொழிகள் 15:5 பாருங்க, தகப்பன் அப்படின்னா தகப்பன்னா ரொம்ப கண்டித்து உணர்த்துறது, தாயின்னு சொன்னால் அன்பா சொல்றது. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்றவங்க எல்லாருமே ஆண்டவர் சொல்றது என்னன்னா மூடன் தான் சொல்றாரு, மூட அறிவில்லாதவன். இன்றைக்கி புறஜாதிகளுக்கு எத்தனையோ 30 தேவர்கள் இருக்குது, அது எல்லாமே பணத்தை கொடுக்குறேன், படிப்பை தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன்னு தான் சொல்லும். ஏதாவது ஒன்று உனக்கு ஞானத்தை தர்றேன், அறிவை தர்றேன், வார்த்தைகளை தர்றேன்னு சொல்லி சொல்லுதான் கிடையாது. ஆனால் ஆ பேசாது, ஆனால் எல்லாம் நான் பணம் தர்றேன், அதை தரேன், பெருமையை தரேன், அதை தரேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போகலையா, அதுக்கு தான் அலைஞ்சிட்ருக்காங்க. இங்கே போகும்போது பஸ்ஸில் வந்து தவறாக பேசுனேன்னாக்கோ அவன் பஸ்காரனே போட்டு அடிப்பான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தவறு நடக்கிறது சகஜம்தான். என்றைக்கு நம்ம தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறோமோ அன்னையிலேருந்து நம்ம தவறை திருத்துக்கணும். இப்போ தவறை திருத்த முடியலையா, நான் இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொன்னால் நாம் தேவனுடைய நியாயத்திற்கும் தப்பிக்கணும்னா பிரகாரத்தில் போய் நின்றுக்கலாம். பிரகாரத்தில் போய் நின்று எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே உள்ளம் வர்றதுனால தானே உங்களுக்கு இருட்டாக இருக்குது. விளக்கில் எண்ணெய் இல்லாதனால தானே விளக்கு அமைஞ்சு போகுது. நீ ஏன் விளக்கை பிடிச்சிட்ருக்குற? விளக்குக்கு பக்கத்துலேயே வராமல் வெளியில் நின்றுட்டால் நல்ல வெளிச்சமாக இருக்கும். அதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தினந்தோறும் தங்களுடைய தவறுகளை திருத்தால் தான் அவனுடைய விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும். சங்கீதம் 39:11 சிலவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியெல்லாம் திருத்த மாட்டார், போதகரை வச்சு சொல்ல மாட்டார். ரோட்டில் போ, நம்ம ரைட்டில் போனேன்னு வைங்களேன், ரோட்டில் போகிறான்னு சொல்லுவான். ஏப்பா லெஃப்டில் போ, நீ ஏன் ரைட்டில் போகிற அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஆலோசனை எல்லா பக்கமும் இலவசமாக கிடைக்கும். இதை கேட்டு கேட்டு அலட்சியம் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சில ஆளுகளை வந்து ஆண்டவரே அடிக்கிறார். ஆண்டவர் வந்து ஒரு மனசில் அடிக்கும் போது எப்படி இருக்குன்னு
கேட்டிங்கன்னா
என்ன அர்த்தம் ஆ சொல்லுங்க என்ன
ஆ
வடிவை வடிவைன்னா என்னன்னா உருவம். உருவம் வந்து அப்படியே டல்லாயிரும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஒரு மனுஷன் மேலே இருந்ததுன்னா முகம் சுருக்கி போயிடும். வியாதி வந்து அப்படியே அவனை வந்து என்ன தீ அனலில் கொண்டு வந்து தள்ளின மாதிரி அவன் என்னமோ மாதிரி மாதிரி தகச்சிட்டு நிற்பான். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் சரீரம் கூட நல்லாயிருக்கும். அப்போ தேவனுடைய சாபம் அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அவனுடைய முகரூபம் மாறி போயிடும். அவனுடைய சரீரம் வந்து நில குழஞ்சு தடுமாறிட்டுருக்கும். அப்போ தவறை திருத்தாமல் பிடிவாதமாக போகிறவர்களை தேவன் இப்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுப்பி தேவன் திருத்த முயற்சி எடுக்கிறார். உபாகமம் 28:40 உபாகமம் 28:40
எல்லைகளில் அனைங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை. உன் ஒளிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போகும்.
ஆ போதும். மற்றவங்களுக்கு எல்லாம் ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனால் தான் தப்பு செய்யும்போது அந்த ஆலோசனையை எடுக்க மாட்டாங்க. ஒளிவ மரமா எண்ணெயா நல்லா தெரியுமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு வரும்போது நாம் உபயோகம் பண்ணுறோமா? ஊருக்குதான் உபதேசம், ஊருக்குதான் உபதேசம் எனக்கு கிடையாது. சாலமன் ஞானி மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும். சாலமன் ராஜா ஞானத்தை கேட்கும்போதே என்னன்னு கேட்டார்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானத்தை தாருன்னு கேட்டான். சாலமனுடைய முதல் விண்ணப்பத்திலேயே அது இருக்குது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தவறு செய்யும்போது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக சாலமன் ராஜாவாக இருக்கிறானா சாதாரண மனுஷனாக இருக்கிறானா? சாதாரண மனுஷனாக தான் இருக்கான். அப்போ தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பதவியை வச்சு நான் வந்து கீழ்ப்படிய மாட்டேன், இது ஜனங்களுக்கு தான் எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது அப்போ சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உன்னையும் தள்ளுறேன், நீ கட்டின தேவாலயத்தையும் நான் இடிக்கிறேன். அப்படிப்பட்ட தண்டனை எருசலேம் தேவாலயத்துக்கு வந்துச்சு. அதனால் நம்ம வச்சு ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதம் அடையாளங்களே நிறைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் தள்ளும் பொழுது அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை எடுத்தது போல் இன்றைக்கு ஒரு மனுஷன் தவறு செய்கிற சமயத்தில் அவனுடைய ஊழியம் மொத்தத்தையும் ஆண்டவர் இடித்து போடுவார். நீங்கள் அந்த மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய ஊழியங்கள் இடிந்து போய் ஒன்றுமே இல்லாமல் கிடக்குது. சாலமோன் கட்டின தேவாலயம் மாதிரி ரொம்ப நேர்த்தியாக ஞானமாக ஸ்தாபித்த ஊழியங்கள், பெரிய பெரிய ஊழியங்கள் இருக்குது. ஆனால் அவங்க தேவனுடைய கற்பனையில் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது எப்படி எருசலேம் தேவாலயத்தை இடித்தாரோ அதே மாதிரி இடித்து எல்லாத்துடைய பரியாசத்திற்கும் நிந்தைக்கும் ஆளாய் கொண்டிருக்கிறது. மீகா 6:15, மீகா 6:15. விதைக்கிறது யாரு? ஊழியக்காரங்க. நற்கரியில் செய்யறது, மற்றவங்களுக்கு நற்கரியெல்லாம் செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் செஞ்சிருந்தாலும் நம்ம அதை அறுக்க முடியறதில்லை. காரணம், கடித்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுதல். நம்ம தவறு செய்யும்போது திருத்துறதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லை. நான் இப்படி தான் என்னை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் போயிட்டே இருந்தானே என்ன ஆகும்? அவன் விதைச்சது எதுவுமே திரும்பி கிடைக்காது. மற்றவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஆலோசனையை நாம் எடுத்துக்கிறது கஷ்டம். உலகத்திலே ரொம்ப எளிமையான காரியம் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான காரியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சொன்னதை நம்ம கடைப்பிடிக்கிறது. ரெண்டு சாமுவேல் 24:10-14 வரை வாசிப்போம். 2 Samuel 24:10-14 வரை. இங்க தாவீது வந்து ஒரு தவறு செஞ்சிட்டான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனத்தை எண்ணிட்டான். அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து ஜனத்தை எண்றதுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்துருக்கிறான். ஏன்னா ஜனங்கள் வந்து தேவனுடைய சொத்து. அப்போது ஜனத்தை என்னென்னா, அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தேவனுடைய ஆலயத்தில் காணிக்க செலுத்தணும்னு ஒரு பிரமாணம் இருக்குது. அப்போ இதை தெரியாமல் ஜனங்களை எண்ணிட்டான். அந்த காணிக்க செலுத்துறது காரியம் தெரியல. எண்ணி முடிஞ்சு காலையில் வந்து உடனே தீர்க்கதரிசி வாரண்டோடு வந்துட்டார் வீட்டுக்கு. மூணு காரியத்தை வச்சுட்டார், என்ன வேணுமோ அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது தாவீது ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, நான் பாவம் செய்தேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாலும் சரி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னான். அப்படியாக தன்னை தாழ்த்துக்கிற சமயத்தில் தேவன் வந்து தாவீதை பல இடுக்கண்களை விடுதலை ஆக்கி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எனக்கு பிரியமான தாவீதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த தவறுகளை திருத்தாமல் இருந்திருந்தால் நாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் தாவீது வந்து பாவம் செய்த பொழுது, உணர்த்தப்படும் பொழுது, தீர்க்கதரிசியினால் கண்டித்து உணர்த்தப்படும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை
பெற்றுக்கொண்டான்.
அப்பவும் செத்து போனாங்க, ஏன்னா தேவனுக்கு விரோதமான பாவம். ஆனால் அந்த தாவீது மன்னிப்பு கேட்டதுனால தான் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு உண்டான இடம் வந்து அன்றைக்கு அந்த இடத்துல தீர்மானிக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய இரக்கங்களுக்கு அளவில்லாமல் இருக்குது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தண்டங்களை தாழ்த்தாமல் இருந்திருந்தால் இன்னும் வந்து சாவு எண்ணிக்கை அதிகமாயிருக்கும். 1 Samuel 11:6-11 வரை வாசிப்போம்.
இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பள்ளியில் இருக்கிற அந்நிய ஜாதகம் தன் ஸ்திரீகள் எல்லா காமும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சாலமோனுக்கு 2 வருஷம் தரிசனமாகி அந்நிய தேவனை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்டேன், என் உடன்படிக்கையின் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்ய பாடத்தை முன்னெடுத்து பிடுங்கி அதை உன் ஊழிய காரணத்துக்கு
கொடுப்பேன். ஜனங்களை நியாயந்தீர்க்க ஞானம் வேணும்னு கேட்டுட்டு தேவனுடைய சமூகத்தில் சாலமோன் ராஜா நானும் ஒரு ஜனந்தான் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தாமல் தேவனுக்கு முன்பாக நான் ராஜா தான் அப்படிங்கிற பெருமையிலிருந்து எருசலேம் தேவாலயத்தையும் கட்டினா அங்கே பிசாசு கோயிலையும் கட்டினான். கட்டினதுனால என்னாச்சு? தவறை திருத்தாமல் போனதுனால ராஜ்யத்தையும் பிடுங்கினாரு, அவன் கட்டின தேவாலயத்தையும் ஆண்டவர் இடித்தார். சோத்திரம். அப்போ தவறுகளை திருத்தாமல் போகிற மனுஷனுக்கு எப்பேற்பட்ட ஆளானாலும் சரி, இப்போ நம்ம லூசிஃபருடைய காரியத்தை எடுத்து பார்க்கும்போது அவனிலே குறை காணப்படும் அளவும் அவன் வந்து ரொம்ப ஞானியாக இருந்தான். என்றைக்கு வந்து அவனுடைய குறை காணப்பட்டதோ அந்த குறை காணப்பட்ட நாள்லேருந்து அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் சாபமாக மாறினது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் சாலமோன் ராஜாவுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்த மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய காரியங்களை கொடுத்துருக்காரு. ஞானத்துலேயும் கொடுத்துருக்காரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. ஆனால் என்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக மாறுறோமோ அன்றைக்கு நம்மளை எல்லா ஆசீர்வாதமும் எல்லா ஞானமும் சாபமாக மாறி. உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஐன்ஸ்டீனை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ பெரிய விஞ்ஞானி. இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்பில் 90% அவர் தான் வந்து கண்டுபிடிச்சதுக்கு மூல காரணமான ஆள். அவர் வேதத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சார். எல்லாம் போயிட்டு இருந்தது உலக நாடுகள்லாம் சுற்றி அவர் தன்னுடைய கண்டுபிடிப்பு அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவருடைய முடிவில் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளாமல் போனதுனால முடிவு ரொம்ப சோகமானது. தற்கொலை பண்ணி தான் செத்துருக்கார். அப்போ தேவனுடைய வார்த்தையில் வந்து அனுதினமும் நாம் தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஓரளவுக்கு வந்தாச்சு, ஓரளவுக்கு நான் ஊழியத்தில் ஸ்தாபிச்சாச்சு, இன்னும் வந்து எனக்கு என்ன, எனக்கு எப்படி போனா என்ன அப்படிங்கிறது கிடையாது. ஆசிரியப்பு கூடாரத்தில் விளக்கு எரியும்படியாக தினந்தோறும் அனுதினமும் நாம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 3:9
ஆகையால் உங்கள் ஜனங்களே நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்று வகை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமா இருக்கிற இந்த
அப்போ சாலமன் ராஜா ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஜனங்களுக்கு வேண்டிதான் ஞானத்தை கேட்கிறாரு, ஒழிய தனக்கு கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை கேட்கும்போது தங்களுக்குன்னு கேட்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு வேண்டிதான் நிறைய கேட்பாங்க. அவங்களுடைய வந்து காரியத்திற்காக வந்து ஜெபம் பண்ண அவ்வளோதான், ஆனால் ஆசீர்வாதம் அவங்களுக்கு சேர்த்து வைக்கலையே. ஆனால் யோபு கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு வந்து ஆசீர்வாதத்தையே வந்து மற்றவங்களுக்கு தான் சேர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா அடுத்தவங்ககிட்ட ஏமாத்தி பிடுங்கி வீட்டில் சேர்த்து வச்சிருக்கோம், அது யாருக்கு போகுது? திருப்பி அடுத்தவங்களுக்கு தான் போகுது. ஆமாம், நம்மளுக்கு வந்து வேலை செஞ்சு ஒழுங்காக சம்பாதிச்ச காசே நம்மளுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது. இது அடுத்தவங்ககிட்ட ஏமாற்றி நம்ம கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? திரும்ப அந்த அடுத்தவங்களுக்கு தான் போகும். 2:25 இங்க விளக்கு எரிய மாட்டேங்குது, ஆனாலும் ஓட்டமான ஓட்டம் அடுத்தவங்களை தான் நேசிக்கிறான். நம்மளை நம்ம ஆத்மாவை நம்ம நேசிக்கிறோமா? நம்ம விளக்கு எரிய மாட்டேங்குது இங்க. அப்போ அடுத்தவங்களுக்காக பிரயாசப்பட்டு போய் போய் தங்களுடைய ஆத்மாவை இன்னைக்கு வந்து வீணா இது பண்ணிக்கிறாங்க. அப்போ அடுத்தவங்களை நேசிக்கும் போது இவன் பூமிக்குரிய காரியத்துக்கு வேண்டி தான் ஓடுறான ஒழிய பரலோகத்தினுடைய காரியத்துக்கு வேண்டி ஓடலை. மத்தேயு 6:17 உபவாசம் எடுக்கிறோம் தலைக்கு எண்ணெய் பூசிட்டு மோத கழுவிட்டா சரியா போயிருமா? அது கிடையாது. தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு, சாப்பிடாம இருப்பாங்க. ஆனால் தலைக்கு என்ன பூசினா தெரிந்தது, ஐயோ எங்கிட்ட அதை சொல்லாதீங்க. தங்களுடைய தவறை வந்து நம்ம உபவாசம் எடுக்கிறோன்னு சொன்னால், நான் என்னென்ன தவறு பண்ணியிருக்கேன், யாராருக்கு விரோதமாக பேசியிருக்கேன், யாரை ஏமாத்தியிருக்கிறேன். இந்த சகோதரியை பண்ணால் பார்த்தீங்களா, அவன் மரத்துலேருந்து இறங்கும் போதே அவன் உபவாசம் எடுத்துட்டான். இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டான், அவ்வளவுதான், நான் வாங்கினதெல்லாம் கொடுத்துட்றேன்ட்டான். இன்றைக்கி ஆண்டவர் கூப்பிட்டாங்க கூட இன்றைக்கி தலை திரிக்க ஓடுறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டா, ஐயோ எங்கே ஏமாற்றி வச்சுருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரோ நம்ம தெரியலையே, அதனால் இதெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்புறம் வரலாம் அப்படின்ட்டு ஓடுறாங்க. அப்போ உபவாசம்னு சொன்னால் நம்ம செஞ்ச தவறு என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறோம், நம்ம திருத்தத்துக்கு முயற்சி எடுக்கணும். அப்புறம் முகத்தை கழுவு, எத்தனை தடவை சோப் போட்டு முகங்கழுவுனாலும் அந்த இது போக மாட்டேங்குதா? இந்த விளக்கு எரியாமல் இருக்கிறதுனால இந்த முகத்தில் வந்து பிரகாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எத்தனை தடவை சோப் போட்டு கழுவுனாலும் வரவே வராது. காரணம் என்ன? அங்கே விளக்கு எரியல, எண்ணெய் இல்லை, புகையா கக்குது. ஆ, சங்கீதம் 37:8 போதும். முகத்தை கழுவுனா இந்த கோபம் இருந்தது இல்லைங்களா, அதை மாற்றிடுது. தலைக்கு எண்ணெய் ஊற்றி அந்த பழி தீக்கிற சுவாபம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம தவறை நம்ம முதல்ல திருத்தணும், அதையே கம்ப்ளீட்டாக மாற்றிடணும். ஆஹா, அது எப்படி போகும்? நம்ம செஞ்ச தவறை திருத்தினாதான் சோகம் போகும். எபேசியர் 4:26 எபேசியர் 4:26 ஆ, தினந்தோறும் எண்ணெய் ஊற்றுன்னு சொன்னால் என்னென்னா, ஒரு நாள் சாயங்காலம் ஆகிறதுக்குள்ளே முடிச்சிடணும் அதையா, அவ்வளோதான். அடுத்த நாள் எண்ணெய் ஊற்றி ஆகணும், செஞ்ச தவறு என்னான்னு உணரணும். அதை விட்டு போட்டு எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே தெரிஞ்சோம்னா அங்கே விளக்கு வந்து புகையை கக்கிட்டு தான் இருக்கும். அவர் எப்படி இப்படி பண்ணார், நான் எப்படி அதை விடுவேன், அதை எப்படி நான் கேட்காமல் விடமாட்டேன், அந்த பழி தீக்காமல் விடமாட்டேன், அந்த சரிக்கு சரி வார்த்தையை பேசாமல் விடமாட்டேன், நான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி உக்காண்டிருந்தா அங்கே முகம் அங்கே அப்படியே கருகிட்டே கிடக்குது. ஆமாம், அங்கே அது சொல்கிற மனசில் நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் முகம் வந்து அப்படியே தீயில் கருகிட்டே இருக்குது. ஏசியா 58:1-7 வாசிப்போம். ஏசியா 58:1-7
தினந்தோறும்
ஆலயத்துக்கு வர்றான், ஆனா விளக்குல எண்ணெய் ஊத்துறானா, அவ்வளவு மாயமாலம். இதுதான் பாவம்னு ஆண்டவர் சொல்ல சொல்றாரு. என்னுடைய ஜனத்தை போல, நீதியை தேடுகிற ஜனத்தை போல தேடி தேடி வர்றான ஒழிய அங்கே பிரகாரத்தில் நின்று அப்படியே ஓடிடுறான். ஆ, அதுக்கடுத்து வாசிப்போம்.
கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தினுடைய கையினாலே குத்துகிறதற்கும் உபாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்தி கேட்கும் பண்ணும்படியாய் இந்நாளிலே உபாசிக்கிறது போல உபவாசியாக இருங்கள்.
மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நானலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படித்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெருங்குகிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்.
பாருங்க, உபவாசனை இவ்வளவு காரியம் செய்யணும், சும்மா சாப்பாடு இல்லாம இருந்து உபவாசனை பெரிய வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி இங்க வசனம் சொல்லுது, இந்த நாளில் கூக்குரல் எடுக்கிறது போல நீங்கள் கூக்குரல் இடாதீர்கள்.
எல்லாம் கேஸ் ஜெயிக்கிறது தானே உபவாசம் இருக்காங்க.
அதுக்கா நமக்கு தெரியல, சோத்திரம் ஏன் கோர்ட்டுக்கு போனாங்கன்னு தெரியல. ஆண்டவர் தானே சட்டத்தை எழுதி கொடுத்துருக்காரு, இங்கே வந்து இவருகிட்டயே ரகசிய போய் பேசி முடிச்சிடலாமே, ஏன் அங்கே கோர்ட்டுக்கு போனாங்க?
ஏன்னா இதோ வடக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தினுடைய கையினால் குத்துகிறதுக்கும்
உபவாசம். ஆமாம், அப்போ உபவாசத்தினுடைய அர்த்தமே தெரியாம இன்னைக்கு எல்லாம் அமாவாசை உபவாசம், அந்த உபவாசம் இந்த உபவாசம் சொல்லிட்டு ஊரெல்லாம் வால் போஸ்டர் வச்சு ஒட்டிக்கிட்டு பணம் இல்லாதவனுக்கு பணம் கிடைக்கும், வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு போக முடியும்னு சொல்லிட்டு எல்லா மாதிரி இதை தான் போட்டுட்ருக்கிறான். கிறிஸ்தவங்களும் இதே மாதிரி பண்ணி பண்ணிகிட்ருக்கான். அப்போ உபவாசம் சொன்னால் நம்மளுக்கு யாருக்கு யாருக்கு பகை இருக்குது, நீண்ட நாளாக யார் கூட பேசாமல் இருக்கிறோம், யாருக்கு கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் ஏமாற்றிட்டுருக்குறோம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சி அதை நாம் திருப்பி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இதுதான் உபவாசம். அப்போ இப்படி உபவாசம் எடுத்தால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
அப்பொழுதே உரிய காலத்தை வெளுக்க போல ஒரு வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை குறித்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும்.
முதல்ல நம்முடைய வெளிச்சம் முன்னால பிரகாசிச்சாதான் ஆண்டவர் பின்னால வந்து காப்பாரு. ஆண்டவரே எனக்கு பின்னால வாரு, எனக்கு முன்னாலே வாரணும் எப்படி வருவாரு? இங்க நீயே உங்களுடைய விளக்க அமைச்சு வச்சிருக்கிறிய, விளக்கு எண்ணெய் ஊத்தாம கிடந்து இருளில் கிடஞ்சி புகையை கட்டிட்டு கிடக்குது. அப்போது இருள் வந்து நம்மளுக்கு முன்னால் இருக்குது. அப்போ நம்மளுக்கு முன்னால் இருக்கிற இருளை யார் சரியாக்கணும்? நம்ம தான் சரியாக்கணும். நம்ம ஒருத்தனை அடிச்சிட்டோம்னா அவங்ககிட்ட நம்ம தான் போய் மன்னிப்பு கேட்கணும், ஒருத்தனை ஏமாற்றிட்டோம்னா அவங்ககிட்ட நம்ம தான் போய் அது என்ன ஏமாத்தணுமோ அதை திருப்பி கொடுக்கணும். இப்படியாக நாம் உபவாசம் செய்யும் பொழுது நம்முடைய நீதியின் கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய வெளிச்சம் நம்மளுக்கு முன்னாலே செல்லும். அப்போ நம்மளுடைய வெளிச்சம் முன்னால் செல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்குன்னா, நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான் நிறைய மகிமை இதெல்லாம் நம்மளுக்கு கடந்து வரும் பொழுது ஆண்டவர் பார்த்திங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த பெரு மகிமையும் ஆண்டவர் பின்னால் வந்து காக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் ஆண்டவர் அதை பின்னால் வந்து காக்கிறாரா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இல்லை, இங்கே நான் வந்திருக்கேன்னா எங்கே ஏமாத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட போகிறானுங்களோ, ஏன் இப்போ தான் கொஞ்சம் சேர்ந்துருக்குது, எப்போ நம்ம கையில் இது ஓடி போயிருமோ அப்படின்னு பயம் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லையே, சிலவங்களுக்கு பயம் இருக்குது, ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா பயம் வந்துடும். ஆமாம், ஆ சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, விளக்கு எரிஞ்சா சரி தான், விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், தினந்தோறும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து வாசிப்போம் 58:9.
அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார், நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசி இல்லவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
போது போது இப்பதான் சொல்லியிருக்குது, விரல் நீட்டுதலை விட்டு விடுவாயாக அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அடுத்தவனை குற்றம் சொல்றதை விட்டு விட்டு, ஆமாம், அவரை தாக்கி பேசுறது அப்படி நிபச்சொல்லுன்னா என்ன அர்த்தம்னு
கேட்டீங்கன்னா
மறுபேர், உண்மையான பேர் இருக்கும் அந்த பேரை விட்டுப்பட்டு. ஆமாம், குண்டு ஒல்லி அப்புறம் தவக்கலை இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி கூப்பிட்டு அந்த மாதிரி சொல்கிறத விட்டுருங்க, அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சத்தில் தான் வெளிச்சம் பிரகாசிக்குது. அதில் அர்த்தம் கிடையாது. நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறது தான் இருளிலே வெளிச்சம். ஆ தேவைப்படுது. ஏன்னா மத்தியானத்துலேயே குருடனாக இருக்கிறோம் நாம, வேலை காமிச்சு போச்சு. அப்போ மற்றவருடைய தேவைகளை, மற்றவர்களுடைய மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும். இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்குதுன்னா மற்றவருடைய வறுமையில் நாம் உதவி செய்யணும். அப்போ நம்மளுக்கு இருளிலே நம்முடைய கஷ்டம் வரும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ அப்படியாக உபவாசம்னு சொன்னால் சாப்பாடு இல்லாமல் இருந்து, தண்ணி குடிக்காமல் இருந்து, வால் போஸ்ட் அடித்து உக்காந்து, எல்லோரும் நான் உட்காந்துருக்கேன் எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாத்தையும் வந்து வேதனைப்படுத்துறதில்லை. ஞானார்த்தம் உள்ள உபவாசம், அவங்கவுங்க செஞ்ச தவறை திருத்தி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உப்புரவாகும் பொழுது தேவன் பரலோகத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். ரெண்டு தீமத்தையும் 3:16-17 பைபிள்ல மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கு. எப்படி கணக்கு, விஞ்ஞானம், சரித்திரம், பூகோளம் இருக்குதோ அந்த மாதிரி பைபிள்ல முக்கியமான 4 சப்ஜெக்ட் இருக்கு. என்ன சப்ஜெக்டு? ஆமாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உபதேசம். உபதேசம் தான் தெரியும். ஆனால் மற்ற 3 சப்ஜெக்டில் ஃபெயில் எல்லாருமே. இந்த 3 சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் அந்த சப்ஜெக்டுக்கு அர்த்தம் இருக்குது. அப்போது கடிந்து கொள்வது, சீர்திருத்துறது, நீதியை படிப்பிக்கிறது என்னங்கிறது வேத வசனத்துலேருந்து சொல்ல தெரியல. உபதேசம் எல்லா பக்கமும் கிடைக்குதே. ரோட்டில் போனால் கிடைக்குது, மார்க்கெட்டில் போனால் கிடைக்குது, பஸ் ஏறினா கிடைக்குது, எங்கே போனாலும் உபதேசம் கிடைக்குது. ஆனால் கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல் அப்படிங்கிறது என்னங்கிறது பைபிளில் தான் இருக்குது. அப்போ அதை வாசிக்கிறது இல்லை. அது கிடையாது சீர்திருத்தம்னா. இப்படி சீர்திருத்தல்னா சீர்திருத்தல்னா இந்த காரியம் செஞ்சதுக்கு நீ மாற்றாக இன்னொரு காரியம் செய்யணும், இந்த தவறு செஞ்சதுக்கு நீ அதுக்கு பரிகாரமாக வேற ஒரு காரியம் செய்யணும். நீ அவனை 2 அடித்ததுக்கு நீ அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அதுதான் சீர்திருத்தல். அப்போ இந்த 3 காரியம் தெரியாமல் உபதேசம் எல்லாருக்கிட்டையும் பஸ்ஸில் போகிறான் வரவனால உபதேசம் பண்ணுற மாதிரி ஊழியக்காரன் பைபிளை எடுத்து வச்சுக்கிட்டு உபதேசம் பண்ண என்ன அர்த்தம்? மற்ற 3 சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லோரும் நினச்சிக்கிறதுனால உபதேசம் தான் இருக்குது, மற்ற 3 அதெல்லாம் பாவிகளுக்கு தான், துன்மார்க்கனுக்கு தான். எல்லா பாவி துன்மார்க்கனும் இங்கே தான் பிரகாரத்தில் தான் நின்றுட்டுருக்கிறான். தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய வார்த்தையை தேடியே வரமாட்டாங்க அவங்கெல்லாம். சோத்திரம். சங்கீதம் 94:12-13 இல்லை, அதுக்கு முன்னால
12:13
துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படுற நாள் வரைக்கும் அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அப்படின்னா ஒருத்தன் சாகர வரைக்கும் தேவனுடைய மனுஷன் அவனுடைய தவறை சுட்டி காட்டி உணர்த்தி கொண்டே இருக்கணும். ஒரு சமயம் அவன் மனம் திரும்பினா அவன் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போது 52 ஆச்சு, 47 ஆச்சு, 17 தான் ஆச்சு, 60 ஆச்சு, எல்லாம் இப்படி தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறது பைபிளில் சட்டம் கிடையாது. தினந்தோறும், தலைமுறை தோறும் நீ வந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றணும், உன்னுடைய தலைக்கு எண்ணெய் ஊற்றணும், உன்னுடைய விளக்கு அமையாமல் நீ பார்த்துக்கோ. அப்போ தினந்தோறும் தேவனுடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராக போயிட்டே இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கப்புறம் நாம் இந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம போனோம்னா உடனே இருள் வந்து நம்மளை சூழ்ந்துடும், இருள் சூழ்ந்தாச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்ளக்காரும் நம்மளை வந்து சேர்ந்துக்குவாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா கொள்ளக்காரன் கையில் போயிடுது. எனக்கு நிறைய பேர் தெரியும், பெரிய பெரிய ஆளுக வெளிநாட்டிலேருந்து நிறையா ஆசீர்வாதத்தை வாங்கி 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 சேர்த்துருவாங்க. எனக்கெல்லாம் சேர்ந்துருச்சுன்னு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் போகும்போது எல்லா அரசாங்க அதிகாரிகளும் வந்து நீ இப்படி ஏமாத்தினா அப்படி ஏமாத்தினா அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அவங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் பிடுங்கி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பழைய நிலைமைக்கு ஆளாயிருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கின நிறைய ஆட்கள் வந்து இன்றைக்கி ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. நிறைய பேர் எப்போ நம்மளை வந்து பிடிப்பாங்கன்னு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ தேவனுடைய ஆலோசனையை வந்து நாம் அலட்சியப்படும் பொழுது தேவனுடைய சாபம் நம்மளை உடனே நெருங்குகிறது. உடனே பயம் வரும், உடனே கலக்கம் வரும், முகத்தில் வந்து சோறு வந்துடும், முகம் வந்து என்ன மேக்கப் பண்ணாலும் அது மாற்ற முடியாது, அப்படியே புகை வந்து நம்ம வாயிலிருந்து கட்டிகிட்டே இருக்கும். அப்படின்னா அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை அப்படியே சும்மா சர மாதிரியே பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா கையில் கிரி இல்லை, கையில் கிரி இல்லாமல் இருக்கிறப்ப என்ன பண்ணுறது, வாயில் வந்து நல்லவன் நான் அப்படியா பொய்யே சொல்ல மாட்டேன் திருடவும் மாட்டேன் எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி வாயிலையே பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ புகை கக்கிறது. அப்போ புகை கக்கும்போது என்னென்னா அது கேட்குறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, அது வந்து பேசுகிறவங்களுக்கும் அது தெரியுது. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்மகிட்ட நற்கரி இல்லையே, நம்ம விளக்கு எரிய மாட்டேங்குதே, நம்ம தவிர நம்ம திருத்த முடியல, அதை எப்படியாவது மற்றவங்க முன்னால் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலையே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியாக ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே வர்றதுக்கு உண்டான அதிகாரம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். நம்ம முதலாம் கூடாரத்தில் பிரவேசிச்சிருக்கிறோம். பிரவேசிக்கிற முதல் நேர தடவையாக என்ன நம்ம செய்கிறோன்னா முதல்ல விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக வைப்போம். ஆமாம், அடுத்த வாரம் விளக்கு நம்முடைய சரீரத்தில் எப்படி இருக்குது, அது என்னென்ன மாதிரி கிரியெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். தேவன் தாம இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.